நீங்க இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறது வார்த்தாவில் வாழ்க்கை பாடங்கள். வென்றவர்கள் சென்ற பாதை. சில பேர் கவிதை நல்லா எழுதுவாங்க, சில பேர் கட்டுரை நல்லா எழுதுவாங்க, சில பேர் தொகுப்புகள் நல்லா எழுதுவாங்க, சில பேர் உண்மை கதைகளை நல்லா எழுதுவாங்க. ஆனா உலகத்திலேயே சில பேர் மட்டும்தான் கற்பனை கதைகளை எழுதக்கூடிய வல்லவர்களாக இருப்பாங்க. உலக அளவில் கற்பனை கதைக்கு பல விருதுகள் பெற்ற ஒரு நபரை பற்றியும், வாழ்க்கையில் உச்சத்தை அடைந்த ஒரு நபரான ஜே.கே. ரவுலிங் அவங்கள பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜே.கே. ரவுலிங், இந்த பேர் சொன்னோடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், ஹாரி பாட்டர் அந்த சீரீஸினுடைய ரைட்டர் இவங்க தான். அதில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரையும் கற்பனை உலகத்துக்கு சென்று அதை எழுதி அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்தவங்களும் இவங்க தான். இதில் வேற யாருக்குமே ஷேர் கிடையவே கிடையாது. ஹாரி பாட்டருடைய ஒட்டுமொத்த தொகுப்புக்கும் ஒரே நாயகி ஜே.கே. ரவுலிங் மட்டும்தான். இவங்களுடைய இயற்பெயர் ஜோன். 1965 இங்கிலாந்தில் 8 அப்படின்ற சிட்டியில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை பருவத்தில் இருந்தே புக்கு படிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய டைப்ஸ் ஆஃப் புக்கு படிப்பாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுப்போம் பார்த்தீங்களா, ஒரு 3 வயசு 4 வயசில் ஆனா ஆவனா அம்மா காணா இதெல்லாம் எழுத சொல்லி கொடுப்போம்ல. அப்படி எழுத சொல்லி கொடுக்கும் போதே அதிகமாக புத்தகங்களை வேகமாக படிக்கக்கூடிய திறன் இவங்களுக்கு இருந்திருக்குது. அதில் ரொம்பவும் ஆர்வத்தை காட்டுவாங்களாம். எப்போவுமே அவங்க கையில் கன்ஃபார்மாக ஒரு புக்கு இருந்துக்கிட்டே இருக்குமா, அது ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் அவங்க வீட்டில் பார்த்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம், அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இதை எப்படி எழுதுனாங்க, வாவ் இதை சூப்பராக சொல்லியிருக்காங்களே இந்த ஒரு விஷயத்தை, சே இந்த பாறை இந்த ஒரு வரி பாறை அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் எழுதியதை இவங்க ரசித்து ருசித்து இதை நாம் எப்படி வேறு மாதிரி கொண்டு போகலான்னு யோசிப்பாங்களாம். இவங்களை இன்னும் சுருக்கமாக சொல்லலாம்னா கற்பனை உலகத்தின் இளவரசி அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தை பருவத்திலிருந்தே அவங்களுக்கு எழுத்து மேலேயும் படிப்பு மேலேயும் அதிகமான ஆர்வம் இருந்த காரணத்தினால அவங்களுடைய 6வது வயதிலேயே முதல் புத்தகத்தை வெளியிடுறாங்க. அந்த புத்தகத்தினுடைய பெயர் ராபிட். இவருடைய அம்மாவுக்கு த்ரோசிஸ் அப்படின்ற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டதால் நிறைய உடல் உபாதைகளுக்கு ஆளாயிருக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள். ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கிற பொண்ணுக்கு தன்னுடைய அம்மாவுடைய கேரில் இருக்கும்போது அம்மாவை பார்க்குறதா இல்லை என்னோடய படிப்பை நான் பார்க்குறதா, புக்கு வாங்கலாமா, கையில் காசு இல்லை என்ன பண்ணலாம், இப்படின்லாம் 6 வயசுல 7 வயசுலேயே தன்னுடைய குழந்தை பருவத்தில் அதிகமாக யோசிச்சிருக்கக்கூடிய ஒரு நபரும் இவங்க தான். ஆனால் இந்த விஷயத்தில் நம்மளுடைய கவனத்தை செலுத்தணுன்னா நம்ம மேலே வர முடியாது. என்னுடைய ஒரே லட்சியம் ஒரே குறிக்கோள் ஒரு சிறந்த எழுத்தாளராக வரணுன்றது தான் அப்படின்றத தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே முடிவு பண்ணுறாங்க. ஆக்ஸ்ஃபோர்டில் போய் படிக்கணும் அப்படின்றத தன்னுடைய இலக்காக அவங்க நிர்ணயம் பண்ணதுக்கப்புறமேட்டு அவங்க ஆக்ஸ்ஃபோர்டில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. பட் ஃபெயிலான காரணத்தினால அவங்களுடைய கனவு கொஞ்சம் லைட்டாக உடையுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளராமல் இன்னொரு ஒரு யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆகுறாங்க. அங்கேயே படித்து ஓரளவுக்கு புத்தகம் சம்மந்தப்பட்ட அதிகமான தன்னுடைய நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. அதுக்கப்புறமேட்டு காலம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. 10 வயசு 11 வயசு 12 வயசு அப்படியே போகும்போது அவருடைய எழுத்து அவருடைய புத்தக வெளியீடு இதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய புத்தகங்கள் எதுவுமே மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படலை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த புக் ஸ்டாலில் இவங்க புக்கு போட்டாங்கன்னா இவங்க புக்கை மட்டும் யாருமே வாங்க மாட்டாங்களாம், மற்ற எல்லாரோட புக்குமே வாங்கி படிப்பாங்க. அப்போது கூட இருக்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்களா, வேஸ்ட் ஆஃப் மணி, கையில் காசு இருக்குன்னா ஏன் செலவு பண்ணுறேன், உனக்கு தான் எழுத வரலல்ல, படிக்கிற வயசில் படிக்கிறத மட்டும் செய்ய, ஏன் இப்போ தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் கூட இருக்க நிறைய பேர் அறிவுரைகள் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இது செட் ஆகலை போல இருக்கு அப்படின்ற மைண்டு அவங்களுக்கு லைட்டாக வந்திருக்கு. 1990 மான்செஸ்டர் டு லண்டனுக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு விஷயமா அவங்க போகும்போது அந்த ட்ரெயின் அனுபவத்தில் அவங்களுக்கு உதித்த ஒரு விஷயம்தான் அந்த ஹாரி பாட்டர் கதை. இப்படி ஒரு ட்ராவல் நாம் வந்து ஒரு கற்பனை உலகத்துக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு உதிச்சிருக்கு. அந்த உதித்த அந்த ஒரு விஷயத்தை அப்படியே மைண்ட்லேயே வச்சுக்கிட்டே வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டினியூஸாக எழுதியிருக்காங்க. நேரம் காலம் எதுவுமே பார்க்கல, அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. மூணு சாப்டரை ஃபுல் முடிச்சிட்டாங்க, ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. ஓகே இதுதான் இதுதான் முதல் சாப்டர், இது செகண்ட் சாப்டர், இது தேர்ட் சாப்டர் இதுன்னு சொல்லி முடிச்சுட்டு ஃபோர்த்து சாப்டர் எழுத ஆரம்பிக்கிற சமயத்தில் அவங்களுடைய அம்மா தவறுறாங்க. அந்த சமயத்தில் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அம்மா மட்டும்தான் அவங்க கூடியே இருந்தவங்க, இப்போ அம்மாவும் இல்லை, சோகத்தில் மூழ்கிறாங்க. சில மாதங்கள் அந்த சோகத்திலே மூழ்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஓகே மைண்டை டைவெர்ட் பண்ணிக்கலாம், இனிமேல்ட்டு நம்ம லைஃப்பை நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து 1992 போர்ச்சுக்கலுக்கு பயணம் செய்கிறாங்க. அங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் டீச்சராக வேலைக்கு சேர்ந்து ஒரு மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய மாத சம்பளம்லாம் கரெக்டாக வருது, அவங்களுடைய தேவைகள் கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகும் போது திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, திருமணம் ஆன கொஞ்ச நாளில் அவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகுது. 13வது மாதம் எண்ணி அவங்களுக்கு திருமணமான 13வது மாதம் அவங்களுக்கு டைவர்ஸும் ஆகுது. பிறந்தது ஒரு அழகான பெண் குழந்தை. நான் இப்போ குழந்தையை பார்ப்பனா, வேலைக்கு போகணா, இல்லை என்னுடைய கனவு என்னுடைய லட்சியம் என்னன்றதை பார்த்து அதில் என்னோட ட்ராக்கை செட் பண்ணுவேனா, மறுபடியும் குழப்பத்தில் உள்ளாகிறாங்க. என்னுடைய தேவை என்ன, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் என்ன பண்ணணும், ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது இப்படின்னு நிறையா யோசிச்சு ரவுலிங் தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடுறாங்க. தற்கொலை பண்ணிக்கலான்னு போகிற அந்த ஒரு லாஸ்ட் செகண்டில் அவங்களுடைய குழந்தை, பெண் குழந்தையை நினச்சி பார்த்து இவளுக்காகவாச்சும் நான் வாழணும் அப்படின்ற முடிவெடுத்து தற்கொலையை விட்டுட்டு மறுபடியும் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதில் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஒரு சைடில் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடில் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹாரி பாட்டர் தொடரை அவங்க வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. எழுதி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த புத்தகங்களை வெளியீட்டாளர்கள் இருப்பாங்களே பப்ளிஷர்ஸ், அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணி விடணும். அவங்க அதுக்கு ஓகே இது நல்லா இருக்குது நல்லா இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டை சொன்னாதான் அடுத்து மேற்படி அவங்க அந்த கதையை கொண்டு போக முடியும். ஏறக்குறைய ஒரு 12 பப்ளிஷருக்கு அவங்க அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் இல்லை, ஏன்னா மாத வருமானத்தை வச்சு குழந்தைய பார்க்கறதுக்கும் அவங்கள பார்த்துக்கிறதுக்கும் மட்டும்தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டைப் ரைட்டர் ஒன்று செகண்ட்ஸில் வாங்குறாங்க. அவங்க சில 100 எழுதி வச்சுருந்ததை மறுபடியும் முதலிருந்து டைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவள் தாயாக உருமாறி கணவரை விட்டு பிரிந்து பெண் குழந்தைக்காக ஆஃபீஸ் வேலை போகணும், தன்னுடைய குழந்தைய பார்த்துக்கணும், தன்னுடைய கனவை நோக்கியும் செல்லணும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஒர்க்கை நான் முடிச்சுட்டு தான் எனக்கு நல்ல தூக்கமே வரும்னு சொல்லிட்டு எதை பற்றியுமே கவலைப்படாமல் தூக்கத்தெல்லாம் விட்டு தள்ளி கதையை டைப் பண்ணி முடித்து அந்த 12 பப்ளிஷருக்கும் அனுப்புகிறாங்க. இவங்களோட கதையை படித்து பார்த்துட்டு ஒவ்வொரு பப்ளிஷரும் ஒவ்வொரு விதமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் தேவையா, நீங்கள் எதை பற்றி இதெல்லாம் யோசிக்கிறீங்க, இது அப்படி ஒன்றும் பெருசாக இல்லையே இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு வருஷம் கழித்து, அதாவது அந்த பப்ளிஷர் எல்லாத்துட்டையுமே அவங்க எழுதின அந்த டைப் பண்ண அந்த ஸ்கிரிப்ட் போனதுக்கு அப்புறமேட்டு லண்டன்லேருந்து ப்ளூம்ஸ்பெரி அப்படின்ற ஒரு நிறுவனத்திலேருந்து ஒரு லெட்டர் மாதிரி வருது. நீ எழுதின இந்த புத்தகம் எனக்கு பிடிக்கல, ஆனால் என்னுடைய குழந்தைக்கு பிடிச்சிருக்கு, அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தை கேட்டிருக்கா, அதனால் நீ மறுபடியும் எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்த அந்த ஒரு கடிதத்துக்கு அப்புறமேட்டு அவங்களோட ஆர்வத்தை முழுமையாக செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதையையும் எழுதி முடிக்கிறாங்க. 1997 ஹாரி பாட்டர் அண்ட் ஃபிலாசபர் ஸ்டோன் அப்படின்ற புக்கை முதல் பாகத்தை வெளியிடுறாங்க. ஜே.கே. ரவுலிங்குடைய வாழ்க்கை மாறுது, அவங்களுடைய கனவு பலிக்க ஆரம்பிக்குது, குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகமாக ஆரம்பிக்குது, உலக அளவில் தன்னுடைய முதல் புத்தகத்திலேயே கோடீஸ்வரரான முதல் நபர் இவங்க தான், பல விருதுகள் வாங்குறாங்க. எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் எல்லா ஃபங்க்ஷன்லையுமே ஜே.கே. ரவுலிங்க்கு ஒரு விருது கொடுக்குறாங்க. அந்த கற்பனை உலகம் மக்கள் எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிக்குது. ஜே.கே. ரவுலிங் எழுதின அந்த கற்பனை உலகத்துக்குள்ள எல்லாருமே போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதை கவனித்த திரைப்படம் சார்ந்த இயக்குநர்கள் சில பேர் இந்த புத்தகத்தை இந்த கதையை நம்ம திரைப்படமாக எடுக்கணும்னு சொல்லி ஹாரி பாட்டர்னு சொல்லி படம் எடுத்தாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹாரி பாட்டர் ரிலேட்டடாக ஒரு பெரிய தீம் பார்க்கே இருக்குது. புகழுடைய உச்சத்துக்கு செல்கிறாங்க ஜே.கே. ரவுலிங். உலகத்திலேயே 1062 பணக்கார பெண் அப்படின்ற வரிசையில் இடம் பிடிக்கிறாங்க. தன்னுடைய சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தொண்டு நிறுவனம் ஒன்று தொடங்கி அதில் செலவிடுறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, ஏழைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் ஏழைகள் காணக்கூடிய கனவு மெய்ப்பட வேண்டும் என்பதற்காகவும் அந்த ட்ரஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறாங்க. ஏமாற்றம், துன்பம், பணப்பற்றாக்குறை, குழப்பம், தற்கொலை முயற்சி, இப்படி பல ஸ்டேஜை பார்த்துட்டு அவங்க எல்லாத்தையுமே தூக்கி போட்டு செஞ்ச ஒரே ஒரு விஷயம் முயற்சி. உங்களுடைய கான்செப்டில், உங்களுடைய கண்டென்ட்ல நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் கன்ஃபார்மாக வெற்றி பெற முடியுன்றதுக்கு ஜே கே ரவுலிங் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. விடாமுயற்சி அப்படின்ற வார்த்தைக்கு சொந்தக்காரினே ஜே கே ரவுலிங் அவங்கள சொல்லலாம். நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தது வார்த்தாவின் வாழ்க்கை பாடங்கள், வென்றவர்கள் சென்ற பாதை. இது ஒரு கிளிட்ஸ் டிஜிட்டல் தயாரிப்பு.